1981 ஜூலை 23 ஒரு நடுகிரவு திருநெல்வேலியில் வெடித்த ஒரு பாரிய குண்டின் சத்தம். குருநகர சிங்கள படை முகாமின் காவலரணில் அரை தூக்கத்திலிருந்த செந்தியை திடுக்கிட்டெழ வைத்தது. அந்த காலம் ஜாழ் வீதிகளெங்கும் சிங்கள படைகளின் வாகனங்கள் உரிமையபடி ஆதிக்கம் செலுத்திய நேரம். சிங்கள மொழி கட்டளைகளுக்கு தமிழர்கள் அஞ்சி நடந்த காலம். மாதகள் சிங்கள படை முகாமிலிருந்து போப்ரவோ என்ற சங்கேத பெயரோடு ஒரு ரோந்து அணி இரவு வலம் பெறத் தொடங்கியது. இராணுவத்தை தாக்க பதுங்கியிருக்கும் விடுதலை புலிகளை மடக்குவது இந்த அணியின் பணி. உரும்பராய் சந்தியில் சில நிமிடங்கள் தங்கி நின்று அங்கொன்றுமில்லை என தனது கட்டளை பணியகத்துக்கு தகவல் அனுப்பிவிட்டு பலாலி வீதி வழியே ஜாழ் நகர் நோக்கி அந்த அணி செல்கிறது. அந்த ரோந்து அணியில் ஒரு ஜீப், ஒரு ரக், ஒரு இரண்டாவது லெப்டினன்ட் தலைமையில் 14 ஸ்ரீலங்கா படைகள். திடீரென இந்த ரோந்து அணியின் வானொலி தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. பலாலி குருநகர் இராணுவ முகாம்களோடு தொடர்பு சாதனங்கள் தொடர்பு கொண்டு மாதகள் முகாம் தேடுகிறது. குருநகர் இராணுவ முகாம் சென்று தான் கேட்ட சத்தத்தை தனது மேலதிகாரிக்கும் தெரியப்படுத்துகிறார். இது நடந்திருக்கலாம் என அவர்கள் ஊகிக்கின்றார்கள். வேட்டைக்கு புறப்பட்ட அபோப்ரவோ வேட்டையாடப்பட்டுவிட்டது. ஆனாலும் எங்கிருந்து சத்தம் வந்தது என சரியாக ஊகிக்க முடியவில்லை. எனவே காணாமல் போன ரோந்து அணியை எங்கே தேடுவது? அப்போது ஹோண்டாவில் பேருந்து டிப்போவில் இருந்து ஒரு இராணுவ சிப்பாய் பதட்டமான குரலில் அவசரமாக பலாலி தொடர்பு கொண்டு திருநெல்வேலி தபால் பெட்டி சந்தி அருகில் நடந்து முடிந்த பூகம்பத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். 4 திசைகளிலும் ஸ்ரீலங்கா படைகள் பதுங்கி திருநெல்வேலிக்கு வர அங்கே இறந்து கிடந்த 13 படைகளது இரத்தமும் உறைந்து விட்டது. அதன் பின் அருகே வீடுகளில் இருந்த தமிழர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அடுத்த நாள் காலை பாடசாலை மாணவர்கள் சென்ற சின்ன பேருந்து இடைநிறுத்தப்பட்டு மாணவர்கள் வரிசையாக நிற்க வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 24/7/1983 அன்று மாலை 6 மணிக்கு இறந்த இராணுவத்தினரது உடல்கள் பலாலியிலிருந்து ரத்ன ஆலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. குடும்பத்தவர்களிடம் உடல்கள் கொடுக்கப்படுவதற்கு பதிலாக வளமைக்கு மாறாக சடலங்கள் கிணத்தை மயானத்தில் தகனம் செய்யப்பட முயற்சிகள் ஆரம்பமாகின. இறுதிக்கிரியைகளில் பங்கு பெற்ற வந்த சிங்களவர்கள் நள்ளிரவில் வெறி கொண்டெழுகிறார்கள். தமிழர்களது சொத்துக்களுக்கு தீ மூட்டும் படலம் ஆரம்பமாகும். காரிருளை கிழித்துக் கொண்டு தமிழர்களின் சொத்துக்கள் கொழும்பு மாநகருக்கு வெளிச்சமூட்டி கொண்டிருந்தன. அடுத்து வந்த சில நாட்கள் தென்னிலங்கையை வசித்த தமிழர்களுக்கு நரகமாகியது. அத்தோடு இது சிங்கள குறியர்களால் ஆளப்படும் ஒரு நரகதீவு என உண்மையும் உலகம் முழுவதும் பரவியது. நூற்றுக்கணக்கில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். தமிழர்களது சொத்துக்கள் சூறையாடப்பட்டன, அழிக்கப்பட்டன. 18,000 வீடுகள் எரிக்கப்பட்டோ அல்லது சேதமாக்கப்பட்டோ இருந்த அறிக்கைகள் கூறின. தமிழ் மக்களுக்கு சொந்தமான 3,500 வர்த்தக நிலையங்கள் தீயிட்டு அளிக்கப்பட்டன என கொழும்பு வர்த்தக சங்கம் அறிக்கையிட்டது. மனித குலம் திடுக்கிடக்கூடிய அளவுக்கு வெளிக்கடை சிறையில் பெரும் படுகொலை நிகழ்வுகள் நடந்தேறின. இவைகள் தவிர மலையகம், திருவோணமலை உட்பட்ட மேலும் பல இடங்களில் தமிழர்கள் வதை நிகழ்ந்தது. இவை அனைத்தும் நன்கு திட்டமிட்டு செய்யப்பட்டன. இந்த திட்டமிடலின் சூத்திரதாரிகளாக சிங்கள அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் சிங்கள காவல்துறை அத்தியட்சர்களும் இராணுவ அதிகாரிகளும் இருந்தனர். JR அரசு இந்த சிங்கள வரித்தனத்துக்கு எண்ணெய் ஊற்றி மறைமுக ஆதரவு தெரிவித்தது. தமிழின சங்காரம் முடிந்தபின் இதற்கு யார் காரணம் என்ற கேள்வி எழுந்தபோது ஸ்ரீலங்கா அரசு கூறிய பதில், தமிழர்கள்தான் காரணம். உடுத்த உடைகளோடு உயிர் காக்க வேண்டி போலிடங்களை நோக்கி ஓடிய தமிழர்கள் அல்லலுற்று கொண்டிருந்தபோது ஸ்ரீலங்கா அதிபர் JR கூறினார், மக்களை அச்சுறுத்த இனி ஒருபொழுதும் தமிழர்களை அனுமதிக்க மாட்டேன். அவர் மக்களை என்று விடுத்தது சிங்களவர்களை என்பது சொல்லாமலே புரியும். 1983 ஜூலை தமிழின படுகொலை திடீரென ஏற்பட்ட பன் செயல் அல்ல. அது 2 மாதங்களாக திட்டமிடப்பட்ட ஒரு செயல். 1983 மே மாதம் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை போராட்டத்தின் பக்கம் நின்றார்கள். இதற்காக தமிழர்களை பழிவாங்கவும் பயமுறுத்தியும் பணிய வைக்கும் எண்ணத்துடன்தான் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு வன் செயலுக்கு JR-இன் அரசு தூபமிட்டது. இதற்காக சிங்கள படைகளை தயார்படுத்தவும் நீதி விசாரணைகளை இல்லாத செய்யவும் தமிழின படுகொலையை மறைக்கவும் முதலில் அரசு சட்டம் ஒன்றை இயற்றியது. ஆயுதப்படையைச் சேர்ந்த இவரும் பயங்கரவாதி என சந்தேகிக்கும் எவரையும் சுடலாம். அதற்கு நீதிமன்ற விசாரணை நடைபெறாது என்ற ஒரு சட்டம் உள்ளது. 1983 ஆனி 3 நிறைவேற்றி வைக்கப்பட்டது. அதற்கு முதல் நாள் வவுனியா நகர இராணுவத்தால் தீக்கிரையாக்கப்பட்டது. தமிழ் மக்களுக்கு எதிரான இந்த சட்ட மூலத்தின் பின் நிகழ்ந்த தமிழர் மீதான வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. குருநாகலில் கலவரம். ஒருவர் பெயர் 25 கடைகள் தீக்கிரை. மட்டக்களப்பு கொழும்பு தொடர்ந்து கனைவத்தை என்ற இடத்தில் தாக்குதல். நிகரட்டிய நாவலப்பட்டி பகுதியில் பதற்றம். ரத்னாலையில் வாழ்வெட்டு. பொல்காவலையில் அசம்பாவிதம். அரசியல்வாதி சம்பந்தம். குமார் பொன்னம்பலத்தின் கருவாக்காடு இல்லத்துக்கு கை குண்டு வீச்சு. பேராதனை பல்கலைக்கழக தமிழ் மாணவர் மீது முகமூடி மனிதர் தாக்குதல். திருமலையில் கலவரம். திருகோணமலை நாடாளுமன்ற ஊழியர் வீட்டுக்கு கை குண்டு. திருகோணமலையிலிருந்து ஜாழ் நோக்கி வந்த ஒரு பேருந்து வண்டி காடையர்களால் வழிமறிக்கப்பட்டு தீமூட்டப்பட்டது. கருகி மாண்டவர்கள் போக எஞ்சி ஒரு சம்பவம் நடந்த இடத்திலேயே உதவிய திருநாவுக்கரசு என்பவரும் அவரது மனைவி பிள்ளைகளும் அடுத்த நாள் படுகொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டார்கள். இவ்வளவு இன வன் செயலும் ஒரு புறத்தில் நடைபெற்று கொண்டிருக்க 83 ஆடி 12 அன்று டெய்லி டெலிகிராம் என்ற சஞ்சிகைக்கு JR அளித்த பேட்டியிலே வடபகுதி தமிழ் மக்களின் கருத்தை அறியும் எண்ணம் தனக்கில்லை என்றும் அவர் தம் கஷ்டங்களை பற்றி அக்கறை கொள்ள தயாரில்லை என்றும் கூறி தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகளை மேலும் தூண்டினார். கொழும்பில் தமிழர் மீதான தாக்குதல் தொடங்கி ஓரிரு நாட்களின் பின்னர் உலங்குவானதி மூலம் காமினி திசநாயக்கா நுவரலியா சென்றார். அதுவரை மயான அமைதியோடு இருந்த நுவரலியா பின்னர் பற்றி எரிய தொடங்கியது. ஜாழ் நூலெளியம் கொளுத்தப்பட்ட போதும் இதே காமினி திசநாயக்கா ஜாழ்ப்பாணத்தில் நின்று ஜாழ் நகர் எரிப்பை ஊக்குவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்காவின் சுதந்திர கட்சியை விட JR-இன் ஐக்கிய தேசிய கட்சி குறைந்தளவு இனவாதம் உடையது என தென்னிலங்கையில் வாழும் தமிழர்கள் நம்பினர். அதனால் தான் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியை பெரும்பாலும் ஆதரித்தனர். ஆனால் July 1983 வன் செயலில் பிரேமதாசாவின் சொந்த தொகுதியான கொழும்பு மத்தியில் உள்ள பெட்ரா பசாரில் இருந்த முழு தமிழர் கடைகளும் சூறையாடப்பட்டு தீயிடப்பட்டன. JR-இன் சொந்த தொகுதியில் உள்ள தமிழர்களின் இடமான வெள்ளவத்தை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது. வன் செயல் முடிந்த கையோடு வெள்ளவத்தையைச் சேர்ந்த ஒரு தமிழ் பெண்மணி சொன்னார், நாங்கள் தமிழர் JR-ஐ ஆதரித்ததுக்கான சன்மானம் இதுவே. வன் செயலில் ஈடுபட்ட சிங்களவர்கள் அணியாக ஈடுபட்டனர். ஒவ்வொரு அணியும் ஒருவரின் வழிநடத்தலில் செயற்பட்டது. ஒவ்வொரு அணித்தலைவரிடமும் தேர்தல் டாப் இருந்தது. தமிழர்களின் இருப்பிடங்களை கண்டுபிடிக்க அந்த தேர்தல் டாப்பை பயன்படுத்தினார்கள். இந்த ஜூலை வன் செயலில் உச்சகட்ட கொடூரமாக வெளிகடை சிறைச்சாலை படுகொலை அமைந்தது. அரசாங்கத்தின் உச்ச பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருந்த தமிழ் கைதிகளில் 51 பேர் மிகவும் இலகுவான முறையில் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். கொல்லப்பட்ட தமிழர்களின் கண்கள் தோண்டப்பட்டதும் இரத்தம் குடிக்கப்பட்டதுமான காட்டுமிராண்டி நடவடிக்கைகளும் இந்த படுகொலையில் இடம்பெற்றன. தான் இறந்தபின் தனது கண்ணை தமிழர் ஒருவருக்கு தானம் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை வெளியிட்ட குட்டிமணியின் கண்ணை தோண்டி புத்த கோவிலுக்கு காணிக்கையாக கொடுத்தாராம் சிங்களவரையர். இந்த மிருகத்தனமான ஒரு சிங்கள இனவாதியான நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரே நாடாளுமன்றத்தில் இதை கூறி அதை உறுதி செய்தார். இந்த வெளிகடை படுகொலைகள் சோபால ஏக்கநாயக்கா என்ற ஒரு விமான கடத்தல்காரனின் தலைமையில் நடைபெற்றது. இதனை அவ்விதம் செய்யும்படி ஒரு சிங்கள அரசியல்வாதி தூண்டியிருந்தாராம். இதற்கு சிறை அதிகாரிகளும் தமது ஆதரவை நல்கியிருந்தார்கள். எந்த வேளையும் பூட்டப்பட்டு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் ஆயுத அறையை திறந்து அலவாங்கு மண்வெட்டிகள் சவல் பொல்லு போன்ற ஆயுதங்களை எடுத்து கைதிகளாக இருந்த தமிழர்களை சிங்கள கைதிகள் தாக்கி கோரமாக கொன்றார்கள். இந்த படுகொலைகள் ஒரு முறையோடு நின்றுவிடவில்லை. 2 தடவைகள் நடந்தன. 1983 July 25 அன்று முதல் தடவையும் 1983 July 27 அன்று 2வது தடவையும் நடந்தன. விமான கடத்தலுக்காக ஆயுள் தண்டனை அனுபவித்தபடி இருந்த சோபால ஏக்கநாயக்க இந்த படுகொலைகளுக்கு தலைமை தாங்கியதற்கு பிரதி உபகாரமாக அடுத்த வந்த வருடங்களில் விடுதலை செய்யப்பட்டு விட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழர்களை கொன்றொழித்து கொண்டாட்டம் அடித்தவர்கள் சிங்கள அரசும் சிங்கள படையும். இந்த ஜூலை தமிழ் மக்களுக்கு என்றுமே கருப்பு சுளை.